بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى، لهم مغفرة وأجر عظيم. إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون، ولو أنهم صبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم، والله غفور رحيم. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரை தொட்டும் நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான நல்லமல்களையும் அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். இதிலே இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய குறைகளையெல்லாம் அவனை பொறுத்து மன்னித்து எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாக நம் அனைவருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோமோ, இந்த நிகழ்ச்சி என்னுடைய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முன்மாதிரியான மனிதனாக, முன்மாதிரியான ரசூலாக அகிலத்தாருக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது என்று குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஒன்றை சொல்லும் பொழுது அது நிச்சயமாக அதுல மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. குர்ஆன் சொல்லிவிட்டது லா யஅதீஹில் பாத்தில், இதுல சொல்லப்பட்ட எந்த ஒரு கருத்துக்கும் முரணான ஒரு கருத்தை யாராலும் சொல்லவும் முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எனக்கு உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் பல கோணங்களில் இருந்து பேச வேண்டும். ஏனென்றால் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அந்த அளவுக்கு விரிவாக பேசப்படவில்லை. அவர்கள் உலகத்தில் வந்து ஒரு நல்லாட்சியை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். அந்த நல்லாட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள், அவைகளை பற்றியுள்ள மிக தெளிவான விளக்கம் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு அதை பிரஸ்தாபித்திருக்கின்றார். ஹஜ்ரத் யஅகூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு குடும்ப தலைவரிடம் இருக்க வேண்டிய பொறுமைக்கு உதாரணமாக, ஒரு குடும்ப தலைவன், ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், தவறுகள் செய்துவிட்டு வந்தவனையும் அரவணைக்க கூடியவனாக, ஒரு குடும்பத்தை சுவர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதற்கு தேவையான கட்டிச்சாதனம் தக்வா. ஃபதஸவ்வது ஃபஇன் கைரஸ்ஸாதி தக்வா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சொல்லும் பொழுது சுட்டிக்காட்டுகிறான். அதே தக்வாவை யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் சுட்டிக்காட்டினார்கள். பல் ஸவ்வலத் லக்கும் அன்ஃபுஸுக்கும் அம்ரா ஃபஸ்ஸபுருன் ஜமீல். சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிக அழகாக சொன்ன வார்த்தை, ரெண்டிடத்தில் சொன்னார்கள், ரெண்டு கட்டத்தில் சொன்னார்கள், தன்னுடைய மக்களுக்கு முன்னால் சொன்னார்கள். எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், அழகான பொறுமையை காப்பதை தவிர வேறொன்றுமே கிடையாது. அழகான பொறுமை என்பது தவறு செய்தவனையும் அரவணைத்துக் கொள்ளுவது, தவறு செய்தவனுக்கு தௌபாவுடைய கதவை திறந்து கொடுப்பது, தவறு செய்தவனும் நல்லவனாக மாறிவிடுவான் என்ற ஒரு பாசிட்டிவான சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கடைசியாக செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சகோதரர்கள் கேட்டார்கள், நீங்கள் இந்த இடத்தை எப்படி அடைந்தீர்கள் என்று சொல்லி. காலு அந்த யூசுப், நீங்க யூசுஃபான்னு கேட்டாங்க. சொன்னாங்க கால அன யூசுப் வஹாத அஹி, நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதனுடைய சகோதரர் என்று சொன்னதுக்கு பிறகு சொன்னார்கள், இன்னஹு மையத்தகி வயஸ்பிர், யாரிடத்தில் பொறுமையும் தக்குவாவும் இருக்குமோ, யாரிடத்தில் தக்குவாவும் பொறுமையும் இருக்குமோ, அவர்கள் இந்த இடத்தை வந்து அடைவார்கள் என்ற கருத்தை மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான் பொறுமை காத்தல். பொறுமை என்பது குரானில் சொல்லுகிறது சூரத்துராஜினூடாக, நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தருவான். ஆதரவைக்குகின்றோம், குடும்பம் சகிதம், மனைவி மக்கள் சகிதம், பரம்பரை சந்ததியுடன், என் அன்பு பெற்றோர்களுடன் சூழலோகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம் அமைத்து தருவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான், இதுவரைக்கும் தந்திருக்கிறான், இதற்கு பிறகும் நிச்சயமாக தருவான். ஆதரவு வைக்கின்றோம், குடும்பம் சகிதம் சுரக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம், மலக்குமார்கள் எங்களை தரிசிக்க வருவார்கள், மலக்குமார்கள் எங்களை தரிசிக்க வருவார்கள். வல் மலாயிக்கத்தில் இந்த குலூன் அலைஹி மின் குல்லி பாப், சூரக்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாகவும் மலக்குமார்கள் எங்களை சந்திக்க வருவார்கள். அங்க வந்து பார்த்தால் வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வஸுஹ்ரியாதிஹிம், குடும்பம் சகிதம் வாப்பா மார்களும் சுவர்க்கத்தில, பெற்றோர்களும் சுவர்க்கத்தில, மனைவியும் சுவர்க்கத்தில, குழந்தைகளும் சுவர்க்கத்தில, பரம்பரையும் சுவர்க்கத்தில். சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக சுவர்க்கத்தில் இவர்கள் வாழப்போகிறார்களா? இதை கண்டதுமே மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள். ஆச்சரியமான சலாம். குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். வல் மலாயிக்கத்து யத்குலூன அலைஹி மின் குல்லி பாப், மலக்குமார்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், நீங்க காத்த பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சாந்தி சொல்லுவானாக, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களை உண்டாகட்டும் என்று பிரார்த்திப்பார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நபியினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையான பாடத்தை எங்களால் படித்துக் கொள்ள முடியும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையிதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அன்ஆம் ஓரிடத்தில் 18 நபிமார்களுடைய திருநாமத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டிவிட்டு, 18 நபிமார்களுடைய திருநாமத்தை தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹு அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி 18 நபிமார்களுடைய திருநாமங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே, மேல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுமையை பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சபுரை பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லாட்சியை எப்படி உருவாக்கணும்னு பார்க்கலாம், அநியாயம் செய்தவனை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று பார்க்கலாம், ஒரு குழந்தையை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம், தன்னுடைய மனைவியை எப்படி புறக்கி எடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். இப்படியாக பல வகையான வரலாற்று பின்னணிகள், வரலாற்று அனுபவங்கள் முன்னைய நபிமாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உங்களுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் எப்படி தெரியுமா? அதுலதான் எங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது. குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், என்னொரு வாப்பவாக இருந்தவர், மனைவியாக மனைவிமார்களோட வாழ்ந்தவர். எங்களை பொறுத்தவரையில் நாங்க வாழுவது ஒரு மனைவியோட, அதிகப்படியாக போனா ரெண்டு நாலு வரைக்கும் போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வாழுவது ஒன்றோடே தான், ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோட வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரே சந்தர்ப்பத்தில் வபாத் ஆகும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 11 மனைவிமார்கள் ஹயாத்தோடு இருந்தார்கள். அந்த 11 சேர்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவும் இருந்தார்கள். இப்படியாக பல பெண்களோட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த பெண்களுடன் எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள்? அழகான படிப்பினைகள், முன்மாதிரிகள். சுபஹானல்லாஹ், ஒரு பக்கத்தில் மகள், மறுபக்கத்தில் மனைவி. அந்த மனைவிமார்களை எடுத்துக்கொண்டா 11 பேரும் 11 வகையான மனைவிமார்கள். சுபஹானல்லாஹ். நான் இந்த ஆடியன்ஸுக்கு சொல்றேன், நேர்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த சபையில யாருக்கும் சேலஞ்ச் பண்ண முடியாது என்னுடைய மனைவியை போல ஒருவரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காக செய்யவில்லை என்று சொல்லி ஒரு கன்னி பெண்ணையும் முடித்திருக்கிறார்கள், விதவை பெண்களையும் முடித்திருக்கிறார்கள், தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணையும் முடித்திருக்கிறார்கள், கணவன் மௌத்தான பெண்ணையும் முடித்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். தலாக்கு சொல்ல இப்படியாக பல பெண்கள், மாற்று மதத்திலிருந்து யூத பெண்ணாக இருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பெண்ணையும் நிக்காக செய்தார்கள். எங்களுடைய சமூகத்தில் இஸ்லாத்தில் அப்படி ஒன்று இல்லை, ஆனா ஒரு கலாச்சார பார்வையில் உயர்ந்த குடும்பம் தாழ்ந்த குடும்பம் என்று மக்கள் உயர்த்தி தாழ்த்தி பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நிக்காக செய்திருக்கிறார்கள். அஜமிகள் என்று சொல்லி இருந்த கிபித்தி வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் நிக்காக செய்திருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய குடும்ப வாழ்க்கை படிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்க்கை. எப்படி வாழ்ந்தார்கள் அதுல சல்லல்லாஹுடைய வாழ்க்கையை 3 தலையங்கங்களாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் படிப்பதற்கு முனைவோம். அதுல முதலாவது ஒன்றுதான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவிமார்களுடன் ஒரு முன்மாதிரியான மனிதனாக வாழ்ந்தார்கள். என்னுடைய உங்களுடைய வீடுகளுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதோ அவைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கிறது. சந்தோஷங்களாக இருக்கலாம், நெருக்கிகளாக இருக்கலாம், தவறுதலாக புரியக்கூடிய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்களாக இருக்கலாம். சுபஹானல்லாஹ், நான் அப்படி நினைத்தேன் என்று சொல்லியிருக்கலாம். என்னெல்லாம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே நடைபெறுகிறதோ அவைகள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளேயும் நடந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ், எதிலுமே வித்தியாசம் இல்லை. தேடிக்கொண்டு போன அனைத்துக்குமே காட்டல் இருந்து கொண்டே இருக்கிறது, அனைத்துக்குமே காட்டல் இருக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதி தான், பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டார்கள். பிரச்சனை என்பது யதார்த்தம், ஆனால் அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய முறையில் தான் அந்த பிரச்சனை இல்லாமல் போவதும் அந்த பிரச்சனை இன்னும் பல பிரச்சனைகள் உருவாக்கி வைப்பதும் இருக்கிறது. பொதுவாக பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும். அதனால்தான் குர்ஆன் எங்கேயுமே சொல்லல சண்டை பிடிக்க வானம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி இருக்கிறது, இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஸ்லிஹூ பைன அஹவைக்கும், முஃமினானவர்கள் சகோதரர்கள், எனவே அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை படவானம் என்று சொல்லல, எப்பயுமே நீங்க நல்லிணக்கத்தை செய்து வைக்க முடியுங்களா. பருத்தம் என்ன, பிரச்சனைகள் அப்பொழுது அவ்வப்பொழுது வரத்தான் செய்யும். படைத்தவனே சொல்லிவிட்டான், நீங்க பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ஆயத்தமாகுங்கோ, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு ஆயத்தமாகுங்கோ, அவ்வப்பொழுது பிரச்சனைகள் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும். எனவே பிரச்சனைகள் வருவது என்பது யதார்த்தம், அந்த பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும். நாங்கள் பிரச்சனையை சரியான முறையில் தீர்த்து வைக்கவில்லை என்றிருந்தால் அந்த பிரச்சனை இன்னும் பல பிரச்சனைகளை விட்டுவிட்டு போகும். மூன்றாவது ஒரு முக்கியமான பகுதி தான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள். கோபமுடைய பெண்கள் இருந்தார்கள், ரோஷமுடைய பெண்கள் இருந்தார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு இன்னும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுதே, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை விடவும் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வயசு கூட 4-5 வருடங்கள் கூட. அப்ப மகளுக்கு வயசு கூட, மகப்பட மனைவிக்கு வயசு குறைய, இதெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ள இருந்த நிகழ்வுகள் நடந்து அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு எப்படி நடந்து கொண்டார்கள் படித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியம், படிக்க படிக்க ஆச்சரியம். அதுல இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தலையங்கம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட சில ஹதீஸுகளை மையமாக வைத்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடருவோம். அதுல பல ஹதீஸ் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு தான் ஹதீஸ் உம்மு ஸர் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஒரு பிரபல்யமான ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல எல்லா கிரந்தங்களிலையும் பொதுவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். அதை பற்றி பல உலமாக்கள் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபு ஃபத்ஹுல் பாரியில ஒரு பெரிய ஒரு பகுதியை அதற்காக வேண்டி ஒதுக்கி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஹதீஸ். ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ் பல வகையான பாடங்களை எங்களுக்கு சொல்லித்தருகிறது. அது ஒரு ஹதீஸாக எடுக்கலாம். ரெண்டாவது ஒரு சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இடத்தில் வந்து விருந்துக்காக வேண்டி அழைக்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தை ஏற்பதற்கு மறுத்தார்கள். சொன்னாங்க, நான் மட்டும் வரமாட்டேன், எனக்கு மட்டும் வரையலாது, நான் வருவதாக இருந்தால் ஹஜ்ரத் ஆயிஷாவையும் கூட்டிக் கொண்டுதான் வர வேண்டும், ஆயிஷாவுடன் தான் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், நான் ஆயிஷாவுடன் தான் வருவேன். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதையும் நாங்கள் பார்க்கலாம், பார்க்க வேண்டும். ஹாரத் உம்முக்கும், ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு கட்டத்தில் ரோசம் ஏற்பட்டது. ரோசம் எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ரோசம் என்பது. ரோசம் இல்லாதவள் ஒரு பெண்ணாக இருக்க முடியாது. ரோசம் என்பது இருக்கத்தான் வேண்டும், ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் இருக்கும். அந்த ரோசம் எப்படிப்பட்ட ரோசம்? இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது, ஒரு முக்கியமான யுத்தம். அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தவர்கள் பத்ர் சஹாபாக்கள். ஆனா உஸ்மானே கனி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த யுத்தத்தில் பங்கெடுக்க இல்லை. அவர்கள் அந்த யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்வாங்க செய்தார்கள். ஏன்? காரணம், குடும்பம். குடும்பம் பத்ர் யுத்தம் என்பது ஒரு நிகழ்வு. ஹஜ்ரத் உஸ்மானுடைய மனைவி சுகையின விட்டவளாக இருக்கிறாள், நோய் வாய்ப்பட்டிருக்கிறாள். இந்த நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள் செயல் ரீதியாக. பத்ர் யுத்தத்தில் நீங்கள் பங்கெடுப்பதை விடவும் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி இருப்பதுதான் உங்களுக்கு மிக பொருத்தமானது, ஏற்றமானது, தேவையானது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அதற்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டான். நான் படித்த வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பிரயாணமும் தனியாக போனது கிடையாது, மனைவிமார்களையும் அழைத்துக் கொண்டுதான் போயிருக்கிறார். மனைவிமார்களுடன் தான் போயிருக்கிறார். 9 பேரும் ஒரே நேரத்தில் போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அராத சஃபர், பிரயாணம் ஒன்று மேற்கொள்ளுவதற்கு ஆயத்தமாகிவிட்டால் அக்ரா பைனஹும், அவர்களுக்கு முன்னால் துண்டு போட்டு குலுக்குவார்கள். யாருடைய பெயர் வருமோ அவர்கள் தான் அந்த பிரயாணத்தில் சேர்ந்து கொள்வார்கள். இப்படியாக சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் இருக்கிறது புகாரியில முஸ்லிம்ல பதிவான பிரபல்யமான ஹதீஸ். அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் மாதவிடாயுடைய பெண்ணாக இருப்பேன். அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் குடிக்கக்கூடிய பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தை அவர்கள் எடுத்து எந்த இடத்தில் என்னுடைய வாய் பட்டதோ அதே இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள், என்னுடைய மிஸ்வாக்கால மிஸ்வாக்கும் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ், நான் நோம்பாளியாக இருக்கும்போது இப்படி செய்வார்கள். அந்த உணர்வை காட்டுகிறார்கள். கணவனுக்கு மனைவிக்கு முன்னாடி இருக்கிற டச், எப்படிப்பட்ட டச், எப்படிப்பட்ட உறவு. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரியான ஹதீஸ்கள் ஏராளம் இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் சல்லல்லாஹு ஒரு மனைவியை கோபித்துக் கொண்டாங்க. கணவன் மனைவி கோபித்துக் கொள்ளவும் வேண்டும், பிரச்சனைகள் வரும், கோபித்துக் கொள்வார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜெயினப் ரழியல்லாஹு தஆலா லேசான ஒரு பெண் அல்ல, லேசான ஒரு பெண் அல்ல. சுப்ஹானல்லாஹ், பெண்களும் இப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள் என்பதற்கு உதாரணமான பெண். தலாக்கு நடைபெற்று விட்டது, விவாகரத்தாகி விட்டால் இதற்கு பிறகு எங்க என்ன யாரு என்று சொல்லி தொங்கறதுக்கு ஒரு கயிறு இதுவரையில் இல்லை என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருக்கிற ஒரு ப்ரொபோசல், ஜைனபை நான் முடித்துக் கொள்ள போகிறேன், கேட்டுட்டு வாங்கோன்னு சொல்லி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ப்ரொபோசல் போயிருக்குது. சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க நிக்காஹ் செய்து கொள்வதற்கு. சுப்ஹானல்லாஹ். இதற்கு பிறகு என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்க வேண்டும்? ஆனா என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் அந்த பெண்? சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாவிடத்தில் இஸ்திஹாரா செய்துவிட்டு முடிவு சொல்லுகின்றேன். நல்லது கெட்டது அல்லாஹுடைய கையில தான் இருக்கிறது. இந்த நிக்காஹில எனக்கு நலவு இருக்கிறதா, எனக்கு கெடுதி இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுல நலவே நலவு அதுல சந்தேகமே இல்லை. அவர் எனக்கு கணவனாக வருவது அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நான் மனைவியாக போவதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது? இஸ்திஹாரா செய்துவிட்டு சொல்லுகிறேன். ரெண்டு ரக்காத்து தொழுவதற்கு முசல்லாவை விரித்து விட்டால் சையீதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள், வருகிறார்கள். ஃபலம்மா கதா ஸைதுன் மின்ஹா வத்ரன் ஸவ்வஜ்னாகா, நபியே நாயகமே அந்த பெண்ணுடைய நிக்காக நடந்து முடிந்து விட்டது. நிக்காக வானலோகத்தில் நடந்து முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெண் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. அந்த பெண்மணிக்கு ரோசம் வந்துச்சு. ரோசம் யாருக்குத்தான் வராது பெண்கள்ல? அப்படி ரோசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றிருந்தால் குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று இருக்கவே மாட்டாது. குடும்ப வாழ்க்கை என்ற ஒன்று இருக்க மாட்டாரு. அப்ப ஒரு கட்டத்துல ஜைனப் ரலியல்லாஹு தஆலா சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி விட்டார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி, ஒரு யூத குடும்பத்து பெண்மணி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி யூத குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபுக்கு சொன்னார்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்துரு இந்த பெண்ணுக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டா. அலி தில்கல் யஹூதியா, என்ன அந்த யஹூதிக்கான்னு கேட்டாங்க. அந்த யஹூதிக்கான்னு கேட்டாங்க. இது எங்கட உங்களோட பொதுவாக வீடுகளுக்குள்ள உங்களோட குடும்பத்துக்கா, எங்கட குடும்பத்துக்கா? குடும்பத்துக்கு யாராவது வந்துட்டா, அது மாப்பிள்ளையோட குடும்பம் வந்திருந்தா அது மாப்பிள்ளைக்கு ஒரு வகையான ஜோர், ஒரு வகையான அது வேற. மனைவியோட குடும்பம் வந்தா அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் ரோஷத்தில் வரக்கூடிய சில நிகழ்வுகள். இதெல்லாம் நபியுடைய வீட்டுக்குள்ள, சர்தாரி ஆலமுடைய வீட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுகள். அதுக்கு மேல இன்னும் ஒரு படியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினாங்க. ராவும் வந்தாங்க, தூங்கினாங்க. தூங்கிட்டு ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் கண்டாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, தூங்குறாங்க, மாஷா அல்லாஹ் எல்லாம் சரி. திடீரென்று காணும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. மனைவி என்பவள் கண்ட கணவன் தூங்கினதுக்கு பிறகும் எங்க என்ன என்று நோட்டமிட்டுக் கொண்டுதான் இருப்பாள். அவளுக்கு தூக்கம் வராது, அவளுக்கு தூக்கம் வராது. தூங்குபவள் வந்தா வரட்டும், அவர் தூங்கட்டும், அவர் எழும்புற நேரத்துக்கு எழும்பட்டும், நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி ஒரு கணவன் ஒரு மனைவி குடும்பமாக வீட்டுக்குள்ள வாழ்வான் என்றிருந்தால் நான் சொல்லுவேன், கணவன் மனைவியாக வாழ்வீங்க. யதார்த்தத்தில் கணவன் மனைவி அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க, தூங்கினாங்க. ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் தூங்கிட்டாங்க. திடீரென்று விழிச்சு பார்க்கிறாங்க, சர்தாரி ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணும். கதவை திறந்து வெளியே போயிருக்கிறாங்க. பின்னால போனாங்க ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா. பேய்த்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீஇல, சுப்ஹானல்லாஹ், தொழுது விட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கிற மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் அறிந்து கொண்டார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரலியல்லாஹு தஆலா தான் இப்படி வந்தா போனா என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ், தந்த கணவன் என்ன விட்டுட்டு எங்க போறாரு? இந்த பார்வை என்னை ஆயிஷாவிடம் இருந்தது போல இன்றைக்கு இருக்கிற பெண்களிடம் இருக்கவன், பெண்களிடம் இருக்குமென்றிருந்தால் எந்த ஒரு ஆணும் தவறு செய்ய மாட்டான். எந்த ஒரு ஆணாலையும் தவறு நிகழ்வது முடியாத கர்மமாக மாறிவிடும். இதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு படிப்பினை. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சந்தேகப்பட்டார்கள் என்று பார்க்கவான அந்த பார்வையல்ல இது. இது எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. கணவனை இப்படித்தான் மனைவி பார்த்து கொள்ள வேண்டும். கணவனுடைய ஆக்ஷன்ஸ், எங்க போறாரு, என்ன செய்யறாரு, எங்க வாராரு, இதுல எப்பயுமே உன்னிப்பாகத்தான் இருப்பாள். சுபஹானல்லாஹ், அவருக்கான மனைவி. அதற்கு மேல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, ஆயிஷாவை பார்த்து கணவன் மனைவியை நல்லா ஸ்டடி பண்ணணும். கணவன் யாரா இருக்கணும், மனைவி யார், என்ன மனைவியில யாரு, அவட மூட் எப்படி இருக்கும், அவ எப்படிப்பட்ட, அவட பிஹேவியர் எப்படி மாறும். என்ன பொதுவாக நோய்வாய் பட்டு விட்டா மனைவி, அல்லது மனைவிக்கு மென்சஸ் உடைய காலம் வந்து விட்டால், அல்லது வீட்டுல வேலைக்கு யாராவது இருந்துட்டு இல்லாமல் போய்விட்டா, அல்லது வீட்டுக்கு கொஞ்சம் விருந்தாளிகள் கூடுதலாக வந்து போனா, சூழ்நிலைகள் அந்த வெதர் டெம்பரேச்சர் மாறுறது போல பெண்களுடைய டெம்பரேச்சரும் மாறிக்கொண்டே போகும், மேலே கீழே போகும். இதை புரிஞ்சு கொள்ளணும் கணவன். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களும் மாற்றிக்கொள்ளணும். இது நாடகம் அல்ல, இது ஒரு டிராமா இல்ல, இது யதார்த்தத்தில் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல, எனக்கு நல்லக தெரியும், நீங்க எப்ப நல்ல மூட்ல இருக்கிறீங்க, நீங்க எப்ப என்னுடைய கோபமாக இருக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்ப இதை சொல்ற நேரம் நிச்சயமாக நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கக்குள்ளதான் சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு கூல் என்வாயர்மெண்ட், ரெண்டு பேரும் கூலா இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் சல்லல்லாஹு இதை சொல்லிக்கணும். அப்ப ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு கேட்டாங்க, என்ன எப்படி தெரியும், சொன்னாங்க, நீ பேசக்குள்ள ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து சொல்றேன், நீங்க பேசக்குள்ள அதிகமாக சத்தியம் செய்வீங்க. அந்த சத்தியம் எப்படி தெரியுமா வரும், என்னோட நல்லக இருந்தா வரப்ப முஹம்மதின், முஹம்மதுடைய ரப்பு மீது ஆணையாக, முஹம்மத் சல்லல்லாஹுடைய ரப்பு மீது ஆணையாக என்று சொல்லி என்ற பேரை சொல்லி அல்லாஹு மீது சத்தியம் செய்வீங்க. என்னோட கொஞ்சம் கோபம், என்னுடைய கொஞ்சம் வெறுப்பு, கணவனுடைய கொஞ்சம் ஒரு ரீர ரோஷம் வந்திருக்குண்டா, வரப்ப இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பு மீது ஆணையாக என்று சொல்லி சத்தியம் செய்வாய். இதை கொண்டு நான் புரிஞ்சு கொள்வேன் நீ எந்த மூட்ல இருக்கிறாய் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு விளங்கப்படுத்தினாங்க. இந்த ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் உங்களோட ஒரு நாளும் கோபிச்சு கொள்றதில்லை, அது உங்களோட பேரோட இருக்கிற ஒரு கோபம் தான். சுபஹானல்லாஹ், ஒரு பேரோடு இருக்கிற கோ பேரத்தான் மாத்தினேன், வாப்பட பேரன் இப்ராஹிம், உங்களோட பேர் முஹம்மத். சுபஹானல்லாஹ், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டுக்குள் நடந்த ஒரு சம்பவம். இதே போல சல்லல்லாஹு மனைவிமாருடைய மட்டும் முஹப்பத் இல்ல, அன்பா சொல்றேன், மனைவிமார்களுடைய மட்டும் முஹப்பத் வைக்கவானம். உங்களோட மனைவி வானத்திலிருந்து வந்தவள் அல்ல, உங்களுடைய மனைவி நல்லவள் என்று சொன்னால் அவள் நல்லவளாக உருவெடுப்பதற்கு, நல்லவளாக நடந்து கொள்வதற்கு யாரோ பலருடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், துஆக்கள் பின்னுக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களோட மனைவி வானத்தால் இறங்க இல்ல, அப்படியே உங்களோட மனைவி யாரோடைய வீட்டுக்குள்ள வளர்ந்தவள். எனவே தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாருடைய மட்டும் முஹப்பத் இல்ல, மனைவியுடைய குடும்பத்தோடையும் முஹப்பத், மனைவியினுடைய நண்பிகளோடையும் முஹப்பத், மனைவியுடைய ஊரோடைய முஹப்பத், ஊர் எந்த ஊரை சேர்ந்தவள் அந்த ஊருடைய முஹப்பத், இந்த மண்ணுக்கு சொந்தம், இதெல்லாம் ஹதீஸ், இவைகளெல்லாம் ஹதீஸ், படிக்கப்பட வேண்டிய பாடம். இப்படியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள், அதுல முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகள் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நிக்காஹ். அபுல் ஆஸ் என்பவருடைய நடந்துச்சு. ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் ரெண்டு குழந்தைகள் அந்த உறவினால் கிடைத்தது. ஒரு உமாமா, இன்னொரு ஆம்பளை புள்ள அலி என்று நினைக்கிறேன் பேரு. இந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த நிக்காஹினூடாக கிடைத்தது. ஆனா பத்ர் யுத்தத்தில் அபுல் ஆஸ் என்பவர் எதிரிகள் பக்கத்தில் வந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வந்திருக்கிறார். சிறை கைதியாக பிடிக்கப்பட்டார். அந்த சிறை கைதியை விடுவிப்பதற்கு ஹஜ்ரத் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கொடுத்த அந்த நகையை கொடுத்து அனுப்பினாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு ஒரு எக்ரிமெண்ட் பிரகாரம் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா திருப்பி அனுப்பப்பட்டார்கள். மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு குரானுடைய ஆயத் தொடங்கிச்சது, மாற்று மதத்தை சார்ந்தவர்களை இஸ்லாமியர்களால் நிக்காக செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி பல பேர் சொன்னாங்க. நிக்காகை விட்டும் பிரிந்து விடுங்கள், நிக்காகை விட்டும் பிரிந்து விடுங்கள். சுபஹானல்லாஹ். இது ஒரு எங்கட பாசையில சொல்றேன்டா, ஒரு லவ் ஹிஸ்டரி, வரலாறு. குரான் சொல்லுது பிரிந்து விடுங்கள், வாழ்ந்துட்டேன் அவரோட எப்படி பிரியிறது, இல்ல நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன் இருந்துட்டு போகட்டும். அவர் எப்ப சார் இஸ்லாத்துக்கு வருவாரு? பாசிட்டிவ் திங்கிங். 23 வருட கால நபித்துவ வாழ்க்கையில 22 வருடம் அல்லது 20 வருடம் எதிரியாக இருந்துட்டு 20 வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபுல் ஆஸ் இஸ்லாத்தை கொண்டு கொள்கிறார். அந்த இஸ்லாத்துக்கு பிறகு ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் அந்த வாழ்க்கை நீடிக்கிறது. இது வரலாறு, எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது வாழ்க்கையில. எனவே இந்த சீரியஸின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்படிப்பட்ட ஹதீஸுகளை மையமாக வைத்து எங்களுடைய வகுப்பை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி வைக்க வேண்டும். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாப் சஹீஹுல் புகாரியில ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிக்காஹுடைய பாடத்துக்கு கீழே ஒரு பாடம், பாபு ஹுஸ்னில் முஆஷரத்தி மஅல் அஹ்ல், குடும்பத்தோட நல்ல உறவை, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது சம்பந்தமாக பேசப்படக்கூடிய பாடம். பாடம் சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜத்தை பத்தி, யாவாத்தை பத்தி, சதகாவை பத்தி, இப்படியாக பல தலையங்கங்கள்ல நாங்க பேசுவோம். அனிமா முகார் ரஹ்மத்துல்லாஹி தலையங்கம் விட்டு இருக்கிறாங்க, பாபு ஹுஸ்னில் முஆஷரத்தி மஅல் அஹ்ல், மனைவியோட, குடும்பத்தோட அல்லது கணவனோட. சுப்ஹானல்லாஹ். நாங்க எப்படி எங்களுடைய ஹுஸ்னுல் முஆஷரா, ஒரு குடும்ப வாழ்க்கையை, அழகான குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது, அது தலையங்கம். அந்த தலையங்கத்துல பேசுவதற்கு தலையங்கம் விட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த தலையங்கத்துல கீழே பல ஹதீஸ்களை கொண்டு வந்து ஒரு பிரபல்யமான ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு உலமாக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க ஹதீஸ் உம்மு ஸர் என்று சொல்லி, அது யார்த்தா கேட்டாலும் சொல்லுவார்கள் ஹதீஸ் உம்மு ஸர். என்னுடைய தகப்பனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷமாயில் திருமிதி பாடம் நடத்தும் பொழுது, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனி ஒரு கிதாப் இருக்கிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது அவருடைய உடல் கட்டமைப்பை பற்றி பேசக்கூடிய பாடம். உடல் குறிப்பாக எவ்வளவு உயரம், எப்படி இருந்தார்கள், எப்படி பேசுவார்கள், பல்கள் எப்படி இருந்தது, முடி எப்படி இருந்தது, எப்படி உடுத்தார்கள் என்று சொல்லி, இப்படியாக குடும்ப வாழ்க்கை என்றையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய உடம்பினுடைய கட்டமைப்பை பற்றியும் குறிப்பாக பேசக்கூடிய ஒரு கிதாப் தான் ஷமா எழுத்திருக்கிறது. இந்த கிதாபை, இந்த கிதாபை பல தடவைகள் என்னுடைய வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நடத்தி இருக்கிறார். அதுலேயும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் உம்மு ஸர், ஒரு பிரபல்யமான ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய பின்னணி என்னன்னு சொன்னா, இது இஸ்லாத்துக்கு முந்தி நடந்த ஒரு நிகழ்வு. இஸ்லாத்துக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அன்னை ஆயிஷாவுக்கு தெரியும், ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இப்படியும் நடந்திருக்குது. அப்ப நல்லவன் ஞாபகம் வச்சுக்கோங்க,
நாங்க ஒரு சமூகத்தில் வாழ்றண்டா எங்களுக்கு முந்தின காலத்துடைய வரலாறுகளும் தெரிஞ்சிருக்கணும். அந்த வரலாற்று பின்னணிகள், அங்க நடந்த நிகழ்வுகள், அங்க நடந்த சம்பவங்கள், இவைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் இதுக்கு முந்தைய ஒரு வகுப்புல சொன்னேன், அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா மக்காவில் வஃபாத் ஆகி விட்டார்கள். அந்த ஜனாசாவில் பங்கெடுக்கிறதுக்கு அல்லது நானுடைய ஜனாசாவை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, இவங்க மதீனாவில் இருந்தாங்க. அப்ப மதீனாவில் இருந்துட்டு அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய காலம் வந்துச்சு. ஹஜ்ஜிக்காக நீ போன சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கபரடிக்கு போனாங்க, ஜியாரத்து செய்ய போனாங்க. இது பெண்கள் ஜியாரத்து செய்ய போகலுமா ஏலதா என்பதெல்லாம் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. இது ஹதீஸ்ல உள்ளதை நான் அப்படியே சொல்லுகிறேன். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் தெரியுமா, அவர்கள் அங்க போய் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்ய சொன்னது போல ஓத வேண்டிய சலாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்ல குபூர் அல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டிய சலாத்தை சொல்லிவிட்டு, ஜாஹிலியா காலத்தில் ஒரு தம்பி மௌத்தான சந்தர்ப்பத்தில் அவருடைய கபரடிக்கு பக்கத்தில் பேசி ஒரு நான ஒரு கவி படித்தாரு. ஒரு கவி, இது இஸ்லாத்திலே அல்ல ஜாஹிலியா காலத்தில். அந்த கவியை அன்னைக்கு படித்த அதே பாட்டை அந்த நானாவுடைய உணர்வுகளை திருப்பி வரலாற்றை திருப்பி படித்து வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த கதையை படிக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டேன், சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு முந்தியுள்ள வரலாறுகளையும் படித்து வைத்திருந்தார்களா? எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாங்க ஒரு சமூகத்தில் வாழ்றோம் என்றால் அந்த சமூகத்துடைய வரலாற்று பின்னணிகள் தெரியணும். இந்த நாட்டில் நாங்க வாழ்றோம், பௌத்தர்கள் என்ற யாரு, அவங்களோட வரலாறு என்ன, ஹிந்துக்கள் என்ற யாரு, அவங்களோட வரலாறு என்ன, கிறிஸ்தவர்கள் இங்க எப்ப வந்தாங்க, கிறிஸ்தவர்களுடைய வரலாறு எப்படி ஆரம்பமாகிறது, இந்த நாட்டில் பைபிள் ஏன் கிறிஸ்தவர்கள் சிங்களம் பேசுகிறார்கள், இப்படியான வரலாற்று பின்னணிகளை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனாலதான் இமாம் ஜோரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியில குறிப்பிடுறாங்க, சொல்றாங்க, கான தஹ்ஃபலு சமானியத் அஷர அல்ஃப பைத்தின், சுபஹானல்லாஹ், சமானியத் அஷர அல்ஃப், 18,000 அபியாத்துகள், அதாவது பைத். பைத் சொன்னா நாங்க சொல்லுவோமே கசீதாக்கள், கசீதாக்கள் புயம், 18,000 புயம் தெரியும் ஜாஹிலியா காலத்தில் படித்த, ஜாஹிலியா காலத்தில் பாடமாக்கின, பாடமாக்கின கவிகள் 18,000 தெரியும். அரபிகளுடைய இஸ்லாத்துக்கு முந்தின காலத்துடைய அரபிகளுடைய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் தெரியும், வரலாறு தெரியும். எனவே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இந்த அளவுக்கு தெரியும் என்றால் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஊர்ல நாங்க வாழ்றோம் என்றால் அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுடைய வரலாறு, இந்த ஊருடைய பூர்வீகம், இந்த ஊர்ல இருந்த சிங்கள ராஜாக்கள் யாரு, ராஜாக்களுக்கு இஸ்லாம்களுக்கு இருந்த உறவு என்ன, நாங்க எப்படி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம், நாங்க ஏன் இந்த நாட்டில் சிங்கள ராஜாக்களுக்கு உதவியாளர்களாக இருந்திருக்கிறோம் என்றிருந்தால், நாங்க எப்படி எங்களுடைய தாய் மொழியாக தமிழ் மொழி மாறியது, எங்களுடைய தாய் சிங்களம் பேசக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள், அப்படியாக இருந்தால் எங்களுடைய மொழி எப்படி தமிழுக்கு, இப்படியான வரலாறுகள் எல்லாம் படிக்கும் பொழுதுதான் இந்த நாட்டில் நாங்க யாரு, இந்த நாட்டினுடைய உற்பத்தி, இந்த நாடு உருவாகுவதில் எங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை எல்லாம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இது இஸ்லாத்துக்கு முரணான ஒரு கருமம் அல்ல. இன்னொரு இடத்தில் எழுதியிருக்கிறார்கள், قال جابر بن سمره رضي الله عنه كان صلى الله عليه وسلم يجلس معنا بعد صلاه الفجر فنتحدث عن اخبار الجاهليه தாங்க பெரும்பாலும் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உட்கார்ந்து ஜாஹிலியா காலத்து கதைகளை பேசுவோம், ஜாஹிலியா காலத்து கதைகளை கதைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட சேர்ந்து சிரிப்பார்கள், நல்லவைகளை கேட்டு சிரிப்பார்கள், சிரித்துவிட்டு புத்தி சொல்லுவார்கள். எனவே முந்தின காலத்து வரலாறுகள் தெரிந்து வைப்பது திருப்பது என்பது குறையானதல்ல. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இதே மாதிரியாக ஒரு வரலாறு தெரியும். என்ன வரலாறு? 11 பெண்கள், ஜாஹிலியா காலத்துல 11 பெண்கள். ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் இது. இந்த 11 பெண்களை ஒன்று சேர்ந்தாங்க ராவு. தஆக்கதுன வ தஆஹதுன அல்லா யக்தும்ன மின் அக்பாரி அஸ்வாஜிஹின்ன ஷைஅன். இந்த 11 பேர் உட்கார்ந்து இந்த காலத்துல உட்கார்ந்து சும்மா மச்ச மச்சன்னு சொல்லியும் தலையங்கம் இல்லாம பேசுறது, சும்மா பேசுறது, மூணாவது ஆளை பத்தி பேசுறது, ஹீபத்து பேசுறது, புறம் பேசுறது, தெரியாத பேசுறது, சுபஹானல்லாஹ், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா அவர் என்ன செய்யணும் அது தெரியாது. ஒரு ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஹோட்டல்ல டீ போடுற டீ மேக்கர் விற்கிற டீ மேக்கர், இந்த ஸ்ட்ரீட் கடைகள் இருக்குதே, ஸ்ட்ரீட்ல சின்ன சின்ன கடைகள் இருக்கு, அந்த கடைகளுக்கு போனா அந்த டீ ஊத்துற ஆளிப்பாரு, அவருக்கு எல்லாமே தெரியும். அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையுடைய அரசியலும் தெரியும், ஐநா சபையினுடைய அரசியலும் அவருக்கு தெரியும், இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை பத்தியும் அவருக்கு தெரியும், அடுத்த ஜனாதிபதி யார் வரையிருக்கிறான் தெரியும், பங்களாதேஷில் விளையாடக்கூடிய அந்த கிரிக்கெட்ல போல் போடுற ஆளுடைய அந்த போல் இப்படி போட்டிக்கப்படாது, இப்படித்தான் போட்டிக்கணும் அவருக்கு தெரியும். சுபஹானம், அவர் எல்லாத்துக்குமே கமெண்ட் சொல்லுவார். அவருக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும், டீ ஊத்த தெரியும். எங்கள்ட நிலைமை அப்படித்தான், எங்கள்ட நிலைமை அப்படித்தான். நாங்க எல்லாருடைய ஃபெயிலை பத்தியும் பேசுவோம், ஆனா அவர் ஃபெயில் அவருக்கு தெரியா? வாழ்க்கையில் அப்படி அல்ல. எங்கள்ட பொழுதுபோக்கும் பிரயோசனமானதாக இருக்க வேண்டும். நாங்க சும்மா உட்கார்ந்து பேசினாலும் அதில் படிப்பில் இருக்கணும். சொல்றாங்க 11 பெண்கள் ஜாஹிலியா காலத்துல உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்து 11 பெண்கள் ஒரு தலையங்க வச்சுக்கொண்டாங்க. இதுக்குள்ளதான் பேசணும். என்ன பேசணும்? மாமிய பத்தி பேசுவோம் மேலா, மைனிமார பத்தி பேசுவோம் மேலா, பக்கத்துக்காரனை பத்தி பேசுவோம் மேலா, உங்களோட இரண்டாவது மனைவிய பத்தி பேசுவோம் மேலா. இதை பேசுறது யாரப்ப தெரியுமா? கணவனை பத்தி பேசணும், கணவனை பத்தி பேசணும். உங்களோட மாப்பிள்ள யாரு, மாப்பிள்ள குணம் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஒருவர், சுபஹானல்லாஹ். இப்படியாக கணவன்மான பத்தி உள்ள தப்படிய சொல்றது ஒன்றே மறக்கிறல்ல. சுபஹானம், எப்படி இருக்கும்? இப்ப 11 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. முதலாவது பொம்புல தன் மாப்பிள்ளைய பத்தி சொன்னான், ரெண்டாவது சொன்னா, மூணாவது சொன்னா, இப்படியே சொல்லிக்கொண்டு போறாங்க. 11 பேரும் சொன்னாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, 11 பேர்ல 10 பேர் தன்ட கணவனை பத்தி சொன்னது புகழ்ந்து சொன்னாவா இகழ்ந்து சொன்னாவா? அவர் சொன்னது புகழா இகழா என்பது இன்னும் கன்ஃபியூஸ், இன்னும் கன்ஃபியூஸ். ஒரு பொம்புல சொன்னா தந்த மாப்பிள்ளைய பத்தி ரெண்டே ரெண்டு வார்த்தை மிச்சம் பேசவும் இல்லை. என்ன மாப்பிள்ளையா தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பக்முனம் மாதிரி இருப்பாரு, அமைதியா இருப்பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வெளியே போனா அவர் சிங்கம், வீட்டுக்கு வெளியே போனா சிங்கம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இது புகழா இகழா? தண்ட மாப்பிள்ளைய புகழ்ந்தாவா இகழ்ந்தாவா? என்ன மாப்பிள்ளை ஒரு சிங்கம் தான், அவர் வெளியில ஒரு சிங்கம் தான், வீட்டுக்குள்ளே அவருக்கு சிங்கமாய் கேளும். ஆனா அவர் எனக்கு முன்னால வந்தா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவருடைய புள்ளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்றேன், அவருடைய சொத்து எல்லாத்தையும் நான் சமாளிச்சு பாதுகாத்து எந்த துரோகமும் செய்யாம நான் இருக்கிறேன், அதெல்லாத்தையும் அவர் வெளியூ பண்றாரு. எனவே அவர் எனக்கிட்ட வந்தது சொன்னா அவர் என்ன செய்வார்? அவரு அமைதியாக இருந்துடுவாரு, எந்த சத்தமும் வைக்க மாட்டாரு, நான் சொல்றபடி வீட்டுக்குள்ள அப்படியே எல்லாம் நடந்து பேய்த்திடும். அப்படிப்பட்ட ஒரு சாதுவான மனுஷன் தான் அவர் என்று சொன்னாவா? அப்படி இல்லண்டா, அது ரோட்டுல சிங்கம், எனக்கு முன்னால வந்தா அந்த சிங்கமும் கூட்டுக்குள்ள பேய்த்திடுவோம், நான் பேசினா மட்டும்தான் மீண்டு சொல்லணும், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், நான் உருக்கி ஒரு பார்வை பார்த்தா அன்றைக்கு நாள் அவருக்கு முடிஞ்சு. அப்படி சொன்னாவா இப்படி சொன்னாவா? 11 பெண்களும் பேசுறாங்க, ஆச்சரியம் தெரியுமா? அந்த வார்த்தைகள் ஜாஹிலியா காலம், அறியாமை காலம் என்று காலத்தை சொல்றோம், ஆனா அவங்க பாவிச்சிருக்கிற வார்த்தைகள் அரபு, அது ஆச்சரியமான அரபு. அதில் இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய கணம், சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான கணமான வார்த்தைகள். 10 பேரும் 11 பேரும் சொன்னாங்க. இதுல ஆச்சரியம் என்னண்டா, ஜாகிரியா காலத்துல ராவேல பேசின ஒரு பேச்சு, அந்த பேச்சு அப்படியே பதிவாக இருக்குது, பாதுகாக்கப்பட்டிருக்குது. அத அப்படியே வந்து 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 அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவும் அப்படியே மனப்பாடம் ஆக்கி இருக்கலாம். அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர் இருக்கல்ல, கம்ப்யூட்டர் இருக்கல்ல, எப்படி பாடமாக்கினா சுபஹானல்லாஹ், ஆச்சரியம். பேனா இருந்துச்சுதா, மை இருந்துச்சுதா, இங்க் இருந்துச்சுதா, எழுத தெரியுமா, பிளாக் போர்டா, ஒயிட் போர்டா, எதிர எதிர ரெக்கார்ட், எந்த எந்த டேப் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணினாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத். அப்ப இத பாடமாக்கி வச்சிருக்கிறான், இது நல்ல மனப்பாடம், இப்படி நடந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு, அது இன்னும் ஒரு விஷயத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க, கால அஹ்லுல் இல்ம், உலமாக்கள் சொல்றாங்க, எப்பயுமே பெண்கள் ஒரு சபையில கூடினா என்ன கிடைச்சுவாங்க, அதுல ரெண்டு ஜாதி பெண்கள் இருக்கிறாங்க. ஒன்று இருக்கிறாங்க நிக்காஹுக்கு முந்தின பெண்கள், நிக்காஹுக்கு பிந்தின பெண்கள். இது இந்த காலத்துக்கு வித்தியாசப்படையிலும் இது அந்த காலத்துடைய செய்திகள் இருக்கிறாங்க. பெண்கள் யார் இதாவு ஒரு சபையில பெண்கள் ஒன்று கூடினாரு ஹதீசுகின்ன, அவங்க அதிகமாக பேசுறது கணவனை பத்தி தான் பேசுவாங்க, மாப்பிள்ளைய பத்தி. அது அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கூடிட்டு நல்லாகிட்டு இருந்தால் மாப்பிள்ளைய பத்தி கழுக ஆரம்பிச்சிடுவாங்க. மாப்பிள்ளோட உண்மை வரும், மாப்பிள்ளோட தாத்தமார் வருவாங்க, மாப்பிள்ளை தங்கச்சி மாதிரி வருவாங்க, இப்படி அது அதுலயே போகும். இது பெண்கள் கூடி கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆவிட்டா தலையங்க மாப்பிள்ளை. ஆண்கள் ஒன்று சேர்ந்தா, பல குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் ஒன்று சேர்ந்தால் அவன் அதிகமாக பேசுறது தொழிலை பத்தி பேசுவாங்க, தொழில் வியாபாரம், தொழில் லாப நஷ்டம், இப்படி அப்படி அதை பத்தி பேசுவாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க. இல்ல அதுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதிகமா, அவங்க இரண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. அப்ப இந்த காலத்தை பொறுத்த வரையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. பெண்கள் சேர்ந்தா இப்ப பேசுறது டாபிக் என்ன தெரியுமா, எங்க புள்ள ஸ்கூலுக்கு போறது, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, எந்த மீடியம், எப்ப எக்ஸாம், ஓ லெவலா, ஏ லெவலா, அல்லது லோக்கல் சிலபஸா, லண்டன் சிலபஸா, லண்டன் கேம்பிரிட்ஜா, வேற மத்தது என்ன, சுபா இதுதான், எத்தனை பாடம், யார் டீச்சர், எப்ப எக்ஸாம், ஆகஸ்ட்லயா, இப்பதான் புள்ள பிறந்திருக்குது, புள்ள பார்க்க வந்தீர, கேட்டீங்கன்னா எந்த ஸ்கூலுக்கு போற, நீ எடுத்து வச்சுக்குது, அதுக்கெல்லாம் டேட் இல்லாம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கொண்டு, டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கொண்டா, நீங்க எம்எஸ்சி போட்டோட இப்படித்தான் ப்ரோசஸ், இப்பதான் புள்ள பிறந்திருக்குது, வந்திருக்கிற புள்ளைய பாக்குறதுக்கு. ஆனா அட்வைஸ் அஞ்சு வருஷத்தை போடுற புள்ளைய ஸ்கூல்ல போட்டதை பத்தி பேசுறது, இது உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு படம். ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், யாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையிலும் மாலையிலும் வஹி வந்து கொண்டிருக்குது. ஃபலஅல்லக்க பாஹிஉ நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அகிலத்தாரை பத்தி சிந்திக்கிறாங்க, கவலைப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருவத்தில் புறக்க இருக்கின்ற கடைசி மனிதனுடைய ஹிதாயத்துக்கும் அவர்கள் தான் பொறுப்பு, அவர்கள் வரைக்கும் இந்த செய்தி பேத்து சேரணும், அதற்குரிய மனித வளத்தை உற்பத்தி செய்யணும், அந்த பொறுப்பை சரியாக அடுத்த ஒரு பரம்பரையில கையில் ஒப்படைக்கணும், இப்படிப்பட்ட வருத்தான் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கும், எங்களை உங்களை போல, நாங்க சொல்றோம் நான் பிஸி, என்ன கோலுக்கு ஆன்சர் பண்ணல பிஸி, ஏன் வரல பிஸி, ஏன் கல்யாணத்துக்கு போகல பிஸி, எப்ப பார்த்தாலும் சமூக சேவை, தாமா களத்துல, இல்லாட்டி வேற வேலையில, தொழில்ல, எங்க நாங்க பிஸி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸி இல்ல. அவங்களோட நேரத்தை சரியாக நேர முகாமைத்துவம் செய்தார்கள், டைம் மேனேஜ்மெண்ட். அன்றைக்கு எல்லாரிடத்திலையும் ஒரு டைரி இருக்கும், மேனேஜ்மெண்ட் டைரி, ஆனா யாருமே பாதிக்கிறல்ல. நான் இதுவரைக்கும் பல நூறு பேருடைய டைரியை கேட்டெடுத்து பார்த்திருப்பேன், அதுல யாருடைய டைரியிலையும் அப்படி அங்கிருக்கிற பிரகாரம் 12 மாசத்து டைரியில ஒரு மாசம் ஆளும் அப்படி மேனேஜ் பண்ணப்பட்டதாக தென்பட இல்லை. இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது, அப்படி காண இல்லை. நாங்க எல்லாருடைய போன்லயே மாஷா அல்லாஹ் இப்ப இருக்கிற போன் ஸ்மார்ட் போன் எப்படின்னு சொன்னா 25 வருஷத்துக்கு பிறகுள்ள டைரிய அதாவது கலண்டரையும் எடுக்கணும், வருஷத்தையும் எடுக்கணும். இப்ப 2050வது வருஷத்தையும் எடுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு பிளான் பண்றதுக்கு திட்டமிடுறதுக்கு அமைப்புகள் இருக்குது. டே ஆனா யாரும் அதை மெயின்டைன் பண்றதில்ல. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு ராவ் ஆயிஷத்தியக்கா ரலியல்லாஹு தஆலா கதைச்ச ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. கணவன் மனைவி பேசிக் கொண்டிருக்கிறது இல்ல, படுப்போம், தஹஜ்ஜத் தொலைக்குது, சும்மா தேவையில்லாத ஒரு வேலை உண்டு. இது ஜாஹிலியா காலத்துல பேசின பேசுறது, பேசின பிரயோஜனம் இது என்ன, எனக்கு உங்களுக்கு என்ன லாபம் இதுல? சுபஹானல்லாஹ். இல்ல மனைவி பேசுறா, காது கொடுத்து கேட்கிறாங்க, பேசிக்கொண்டே போறா, பேசிக்கொண்டே போறா. இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு நடக்க இல்லது. இது நடந்து நடந்திருந்தா சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு நடந்திருந்தாலும் பரவாயில்லை. இது ஜாஹிலியா காலத்துல சொல்றாங்க மனைவி. சுபஹானல்லாஹ், என்ன என்ன வாழ்க்கை இது. நல்ல ஒரு காது, நல்ல ஒரு காது, காது கொடுத்து கேட்கிறாங்க. காதால கேட்க இல்ல, காதை கொடுத்து கேட்டாங்க, கேட்கிறாங்க, சொல்றாங்க, சொல்லிக்கொண்டே போறாங்க. சல்லல்லாஹுலாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. முதலாவது பொம்பளி இப்படி சொன்னா, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, 11 பெண்களே சொல்லிக்கொண்டே போறான். சபதாசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கடைசியாக 10 பெண்களுடைய பேச்சு, அது பெரிய கஷ்டம் விளங்குறதுக்கு. 11வது ஆளுடைய பேச்சு, உம்மு ஸர் என்ற பெண்மணியினுடைய வார்த்தை, தன்னை கணவனை பத்தி பேசினான். கணவன் யாரு, என்ன மாப்பிள்ள யாரு? வமா அதரா கமா அபு ஸர். அபு ஸர் அண்ட யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் யாரு? அவருடைய புள்ள. சுபஹானது, எப்படிப்பட்ட புள்ள! அவருடைய உம்மா, அவர் எப்படிப்பட்ட உம்மா! நாங்க வாழ்ந்த வீடு எப்படிப்பட்ட வீடு! இப்படியாக புகழ்ந்து 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 சொல்லிக்கொண்டே போனா யார பத்தி? அபு ஸர் சொன்னது அப்படியே, உம்மு ஸர் அபு ஸர்க்கு சொன்னது அப்படியே, ஆயிஷத்துக்கா ரலியல்லாஹு தஆலாவும் சொல்லிக்கொண்டே போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லாம் கேட்டுக்கொண்டு பேசி முடிச்சதுக்கு பிறகு, சுபஹானல்லாஹ், கொஞ்சம் யோசிங்க, இதை சொல்றேன், கொஞ்சம் யோசிங்க பாப்போம். என்ன ஒரு காதாக இருந்து இதை கேட்டிக்கணும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானான், எனக்கு இஸ்திக்ஃபார் தான் செய்யலாம், பாவ மன்னிப்பும் தேடலாம். எத்தனை இடங்கள்ல பேச்ச நிப்பாட்டி இருப்போம், அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க, நாங்க தூக்கம் குரட்ட வைத்துக் கொண்டே இருக்கும், எப்படிப்பட்ட ஏமாற்றமாக இருக்கும். நாங்க பேசி அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க, நாங்க தூங்கிக்கொண்டே இருப்போம், அப்பதான் பார்த்தா இது தூங்குது. நான் நிதித்தியா சொன்னேன், ஐயோ ஒரு கண்ணாடிக்கு முன்னால போய் சொல்லி இருந்தாலும் பரவாயில்லையே, எப்படி எல்லாம் ஒரு ஏமாற்றம் வரக்குள்ள மனிதனுடைய வாழ்க்கையில அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். சல்லல்லாஹு எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தாங்க. அப்படியே மிக அன்பாக சொல்லுகின்றேன், குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியம் குவாலிட்டி டைம். குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியம் குவாலிட்டி டைம். திருகாத்திரம் கொள்வோம், வீட்டுக்கு மாறன்றது எதுக்கு? இத முதலாவது விளங்கணும். ஒரு மனுஷன் வீட்டுக்கு என்னத்துக்கு வாரான்? விசிட்டிங் போனா வீட்டுக்கு வாரம், தொழிலுக்கு போனா வீட்டுக்கு வாரம், கடைக்கு போனா வீட்டுக்கு வாரம், ஒரு ட்ரிப் பண்ண போயிட்டு வீட்டுக்கு வாரம், என் உமா பாப்பா பார்க்க போயிட்டு வீட்டுக்கு வாரேன். வீட்டுக்கு எதுக்கு வாரம்? நாங்க வீட்டுக்கு வர மைண்ட் செட் என்ன தெரியுமா? ரெஸ்ட் எடுத்த வாரோம், பெய்தோடனே தூங்கணும். ஒரு ஆபீஸ்ல இருந்து வர காலை 8 மணிக்கு போனவர் அன்னைக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்து சேருவாரு, வரக்குள்ளே சொல்லுவாரு சரியான டயர்ட், காலையில் 6 மணிக்கு மறுவ போகணும், சாப்பாடு சூடாக்கி வச்சிருவான். என்ன சேரிப்ப ஊக்கத்துக்கு வந்தாரு, எண்ணத்துக்கு வீட்டுக்கு வந்தாரு. அதே ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு ரூம் ஒன்ற போட்டு அங்க ஒரு கடையில சாப்பாட்டை வாங்கிட்டு அங்கே தூங்கி இருந்தாலே வீட்டுக்கு இதுக்கு வரணுமா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு வீட்டுக்கு இதுக்கு வரணுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. முதலாவது வீட்டுக்கு போறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அல்ல, ஒரு கம்பெனியிலிருந்து இன்னும் ஒரு கம்பெனிக்கு போறேன், ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னும் ஒரு ஆபீஸுக்கு போறேன், ஒரு வேலையிலிருந்து இன்னும் ஒரு வேலைக்கு போறேன், தங்கச்சூட்டுக்கு போயிட்டு பேசிட்டு அடுத்த தங்கச்சூட்டுக்கு போறேன். அப்படி வைங்களேன், இது வந்தா கத்தி, வீடு வந்தா ரிலாக்ஸ், வீடு வந்தா தலைவாணி அணைச்சோனும் தூங்கணும், வீடு வந்தா யாருமே டிஸ்டர்ப் பண்ணப்படாது. ஆபீஸுக்கு போனா ஹாய் டாக்டர் சொல்லணும், கேக் வெட்டணும், பேசணும், நீங்க ஸ்மார்ட் ஆயிக்கிறீங்கன்னு சொல்லணும், அவர் 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 அவருடைய பர்த்டேக்கு அவருக்கு அவர் அதை பாராட்டணும். அங்க போனா வீட்டுல வந்து அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது, என்ன அமைதியை விட்டுடணும். தயவு செஞ்சு சொல்றேன், அந்த மென்டலிட்டி எனக்கு உங்களுக்கு இருந்தா நாங்க வீட்டுக்கு வர தேவையில்லை. லெட் ஸ்டே சம்வேர், நாங்க எங்க சரிப்போம், நாங்க வராம இருக்கிற அளவுக்கு வீட்டுல நிம்மதி ஆயிப்பாங்க அவங்க, நாங்க வராம இருக்கிற அளவுக்கு அவங்க வீட்டுல நிம்மதியா இருப்பாங்க. இது நான் எனக்கு சேர்த்தித்தான் சொல்றேன், உங்களுக்கு மட்டுமல்ல, நான் பேசுறது வீட்டுக்குள்ள இருந்து. எனவே அன்பாக சொல்றேன், வீட்டுக்குள்ள போகும்பொழுது எப்படி போகணும், இதை குரான் பேசியிருக்கு. நான் ஆரம்பத்தில் ஒரு நாயத்துல அல்லாஹ் இதை சொல்லுகிறான், நபியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ட நேரத்தை முகாமைத்துவம் செய்த நிலையில் தன்ட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அது குடும்பத்துக்கு கொடுத்த நேரம். நீங்க ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்களோட கம்பெனி இந்த கம்பெனிக்கு நாலவர், இந்த கம்பெனிக்கு நாலவர், இது ஒரு ஏ கம்பெனி, இது பி கம்பெனி. ஏ கம்பெனியில கொடுத்த நாலவர்ல பி கம்பெனியில வேலை செய்யலாம், பி கம்பெனிக்கு கொடுத்த நாலவர்ல ஏ கம்பெனி ஏட வேலையை செய்யலாம். அந்த இமெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோமேலா, அங்க போய் இந்த இமெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோமேலா, ஏன் நாலவருக்கு வாங்குற சம்பளத்துக்கு நான் இந்த கம்பெனி தான் வேலை செய்யணும், அங்க நாலவருக்கு வாங்குற சம்பளத்துக்கு அங்கதான் வேலை செய்யணும். இதே மாதிரி நான் வீட்டுக்கு வெட்டு மனத்தியாலும் கொடுத்திருக்கிறேன். நன்றாக புரிஞ்சுக்கோங்க, நீங்க கம்பெனியில சிஇஓ எதனாலும் இல்லை, உங்களை விட நல்ல ஒரு சிஇஓ உண்டு கிடைச்சா தேங்க்யூ வெரி மச் போயிட்டு வாங்க. நீங்க பாடசாலையில் எதனாலும் அதிபர் இல்லை, 55-60 வயசான உடனே உங்களுக்கே தெரியும் அடுத்த நாளைக்கு போகையில உங்களுக்கு உங்களோட சீட்ல வேறொருத்தர் இருப்பாரு, உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கிற பிரின்சிபல் என்ற விசிட்டிங் கார்டை கிழித்து வீசணும், உங்களுக்கு தேவைண்டா போட்டுக்கொள்ள இருந்த முன்னே நாள் பிரின்சிபல், அவ்வளவுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் தற்காலிகமானது. வீட்டுக்குள்ள போனா நீங்க வாப்பா, உங்களை விட நல்ல ஒரு வாப்ப கிடைச்சேன் அந்த பிள்ளைக்கு அவர் வாப்பவாக போறல்ல, அந்த இடம் உங்களோட நிரந்தரமானது. இது நிலையான போஸ்ட், இது நிலையான டைட்டில், இது நிலையான ஒரு உத்தரவாதம். சுவர்க்கத்திலே நீங்க வாப்பா, இந்த வாப்பா எனக்கு சுவர்க்கத்திலே வாப்பா, தாய் எனக்கு சுவர்க்கத்திலே தாய், என்ற பிள்ளைகள் எனக்கு சுவர்க்கத்திலே பிள்ளைகள், என்ற மனைவி சுவர்க்கத்திலே எனக்கு மனைவி. ஆனா நான் சுவர்க்கத்தில் மௌலவி இல்லை, ஏன் அங்க யாருக்கு ஃபத்வா கொடுக்கவும் தேவையில்ல, பயம் பண்ணவும் தேவையில்ல. அங்க என்ஜாய் பண்ணணுமா மனைவி இருக்கணும், அங்க என்ஜாய் பண்ணணுமா பிள்ளைகள் இருக்கணும், அங்க என்ஜாய் பண்ணணுமா உமா அப்பா இருக்கணும், அங்க என்ஜாய் பண்ணணுமா கூட்டாளிமாரும் இருக்கணும், உங்களை மாதிரி நல்ல கூட்டாளிமார்கள் இருக்கணும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் இவ்வளவு சந்தோஷமாக இணையத்தால் இணைவதற்கு அவகாசத்தை உருவாக்கி தந்தது போல சுவர்க்கத்தில் உங்க அனைவரையும் முத்தகாபிலீன் ஒருவரை ஒருவர் சந்தித்து முசாபகா செய்து முஆனக்கா செய்து சந்தித்து உரையாடுவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் அமைத்து தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாளை முடிவு செய்து நிறைவு செய்து கொள்வோம். நாளை இன்ஷாஅல்லாஹ் உம்மு ஸர்உடைய நிகழ்ச்சிகளை, தந்தைய கணவனை பத்தி புகழ்ந்து, மாமியை பத்தி புகழ்ந்து, வீட்டை பத்தி புகழ்ந்து, அந்த குழந்தைகளை பத்தி எல்லாம் புகழ்ந்து முடித்துக் கொண்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு எப்படி பதில் சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் எப்படி உரையாடினார்கள் என்ற இடத்தில் இருந்து படிப்போம். அதை தொடர்ந்து அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் படிச்சுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதையும் படித்து அந்த ஹதீஸை முடிவு செய்துவிட்டு ஒரு ஹதீஸின் பக்கமாக நாங்கள் முனைவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு முறையாக நடைபெறுவதற்கு கடைசி வரைக்கும் உதவியாக இருந்த என்னுடைய அன்பு குழந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.